السلام عليكم
وعليكم السلام ورحمه الله وبركاته
வாங்க சார் என்னமா எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கீங்களா
ரொம்ப நல்லமா இருக்கோம் நீண்ட நாளாச்சு உஸ்தாத பார்த்து
ஆமா அக்காவும் தம்பி என்ன ஒரு முகமா உட்கார்ந்து அமைதியா பேசிட்டு இருக்கீங்களா
ஆமா சார்
ஒரு கவிதை ஒன்னு நல்ல கவிதை ஒன்னு கையில மாட்டிக்கிச்சு
கவிதையா
அதை படிச்சு நான் பேசிக்க
கல்வி கற்க கூடிய குழந்தையில கவிதையோட இருந்துட்டீங்க நல்ல முன்னேற்றமான உற்சாகமான ஒரு பாதையில நிக்கிறீங்க என்ன கவிதை தம்பி
அதுலயும் உஸ்தாத ஒரு கவிஞராச்சே
சொல்லுங்க சொல்லுங்க நம்மளும் கேப்போமே
படிச்சு பார்த்து கருத்தை சொல்லுங்க படிக்காத மேதையும் உண்டு உலகில் படித்த பல மூடரும் உண்டு எடுக்காத பட்டமும் பதவி இன்று இயங்கிடும் நற்பணி உண்டு மிடுக்காக வாழ்வதா பெருமை இல்லை மேன்மையாய் வாழ்வதே பெருமை படித்தாலும் ஒழுக்கம் வேண்டும் படித்ததின் கடமை அதுதான் படிக்காது போனால் கூட பண்புடன் வாழ வேண்டும்
கல்வியும் ஒழுக்கத்தையும் சேர்த்து இணைச்ச ஒரு கவிதை அறிமுகப்பட்ட கேள்விப்பட்ட கவிதை மாதிரி இருக்கு
அருமையான வைர வரிகளை எழுத முடியும் அதாவது
எப்படி உங்க கைக்கு வந்தது
ஒரு முறை நான் உங்ககிட்ட கேட்டேன் கல்வியும் ஒழுக்கத்தை சம்பந்தப்படுத்தி ஒரு கவிதை எழுதிட்டாங்க
அதாவது வைரவரிகள்னு எதையோ சொல்லும் போது இந்த மாதிரி கவிதை அல்லவோ வைரவரிகள் மனிதனை பக்குவப்படுத்தி மனிதனுக்கு நல்ல சிந்தனைகளை தரக்கூடிய கவிதைகள் எவ்வளவு பெரிய அருமையான கவிதைகள்
ஆமாமா இப்ப இந்த கவிதையில சொல்லி இருக்கிற மாதிரி கல்வியும் ஒழுக்கமும் தான் ஒரு மாணவ பருவத்துல ரொம்ப முக்கியமா கருதப்படுது இந்த காலத்துல மாணவர்களை வந்து கல்வித்துறையிலேயே கல்வி கல்வி கல்வின்ட்டு ஏட்டு கல்வியிலேயே அவங்கள முயற்சிக்க வைக்கிறதும் ஏட்டு கல்வியில அவங்க எத்தனையே எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கவனத்திலையும் தான் நம்ம பெற்றோர்கள் வந்து இயங்கிட்டு இருக்காங்க அந்த கல்வியின் அடிப்படையில அந்த கல்வியினுடைய பின்னணியில அவங்க எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒழுக்க பாதையில அவங்க சென்றிருக்காங்கிறத நம்ம நினைச்சு பாக்குறோமா அதுக்காக தான் இதை நான் ஒரு தடவை கூட எழுதிட்டு உங்களுக்கு கொடுத்திருந்தேன்
ஆமா ஆமா இப்ப இந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு கூட பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது எப்படின்னு சொன்னா இப்ப வந்து கல்வி கல்வின்னு சொல்றோம் கல்வின்னு சொல்லும் போது இப்ப அண்மையில கல்விக்காக கல்விக்காக படிக்கிறாங்க பள்ளிக்கூடம் சேர்ந்து படிக்கிறாங்க மாணவர்கள் அப்ப அவங்க என்ன படி எப்படி படிக்கிறாங்க நம்ம படிக்கிறது தேர்வுல அமர்ந்து தேர்ச்சி பெற்று நல்ல வகையில தேர்வு தேர்ச்சி பெற்று
5A எடுக்கணும் 6A எடுக்கணும்
ஆமா
இதே குறிக்கோள் தான்
5A 6A எவ்வளவு ஏ எடுக்க முடியுமோ அத்தனை ஏ எடுத்து வாழ்க்கையில ஒரு காலத்துல நமது நல்ல நிலையில இருக்கணும் நல்ல கௌரவமாக இருக்கணும் நல்ல பதவியை வகிக்கணும் இந்த ஒரு குறிக்கோள் இருக்குது ஆனா இப்படி குறிக்கோள் இருக்கிற அதே சமயத்துல பல நல்ல வகையான சிந்தனைகள்லாம் அவங்ககிட்ட இருந்து விலகி போயிருச்சு
ஒழுக்க பண்பாடுகள் இல்லாம போயிருதுன்னு சொல்றீங்க
ஆமா ஒழுக்க பண்பாடுகள் மனித பண்பாடுகள் மனிதருக்கு மனிதர் சகித்து வாழ்வது ஒன்றுபட்டு வாழ்வது இதெல்லாம் இல்லாம போயிருது
கல்வியினுடைய அவசியமே வந்து ஒழுக்கமான வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்திக்கிறோங்கிற ஒரு அம்சத்துக்காகத்தான் கல்வியை கற்க வைக்கிறோம் என்ன இந்த கவிதையில இருக்கிற மாதிரி கூட அதாவது கல்விக்கு பின்னால ஒழுக்கம் இல்லைன்னா வாழ்க்கையே பாழ்பட்டு போயிருதுலமா அந்த அடிப்படையில கல்வியை மட்டும் ஏட்டு கல்வியை மட்டும் நம்ம பெற்றுக்கிட்டு வாழ்க்கையில அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒழுக்க பாதை இல்லைன்னா அந்த கல்வியை கற்று என்ன புண்ணியம் இருக்கு அது ஏட்டி சுரக்கன்னு சொல்றாங்களா அது மாதிரி போயிருமே இப்ப ஒரு குதிரையில ஒரு கழுதையில ஒரு மிருகத்தின் மீது ஒரு கட்டுக்கட்டான கல்வி நூல்களை நம்ம அடுக்கி வைக்கிறோம் அது அறிவாளியா போயிருமா அது எப்படி அறிவாளியா போகும் நல்ல நல்ல ஞானமுள்ள நூல்களை வந்து ஒரு குதிரையில ஏத்தி கொண்டு போறோம் தம்பி ஒரு மாட்டு மேல மாட்டு வண்டியில கொண்டு போறோம் குதிரை வண்டியில கொண்டு போறோம் அந்த காலத்துல நான் அப்படித்தானே உதாரணம் சொல்லுவாங்க குதிரை வண்டியில கொண்டு போறோம் இவ்வளவு பெரிய ஞானமுள்ள நூல்களை இந்த குதிரை சுமந்துகிட்டு போகுதே இந்த கழுதை சுமந்துகிட்டு போகுதே அப்படிங்கறதுல அதுக்கு என்ன பெருமை இருக்கு இந்த ஏட்டை சுமக்க கூடியது அதுதான் அவளுக்கு பெருமை அதே போல
படித்த மனிதரும் அத்தனையும் மூளையில சுமந்து இருந்தாலும் நல்ல மனிதர்களாக வாழலங்கும் போது
அந்த கல்வி அவங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கல அந்த கல்வியினால வாழ்க்கையில உயர்வு கிடைக்கல அந்த கல்வியினால பண்பாடு இல்லாம போயிட்டாங்க அந்த கல்வியினால ஒழுக்க இல்லாம போயிட்டாங்கன்னா அந்த கல்வி கற்றே புண்ணியம் இல்லையே
இல்லாம போயிருந்த
பள்ளிக்கு போற பிள்ளைங்க வந்து பையன் மட்டும் கொண்டு போக கூடாது பண் பையும் கொண்டு போகணும்
அடுக்கு மொழி போடுறாரு பாருங்க தம்பி
அதாவது அப்ப பண்புன்னு சொல்ல போகும்போது அது எங்க ஆரம்பமாகுது வீட்டுல இருந்தானே ஆரம்பமாகுது இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இளையோரிடையே அல்லது குறிப்பாக ரொம்ப சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட இப்ப வந்து பல கெட்ட பழக்கங்கள் தோன்றிருச்சு மாணவருக்கு மாணவர் அச்சுறுத்தி வாழ்ற நிலைமை வந்துருச்சு இவர் அச்சுறுத்தி பணம் பறிக்கிற நிலைமை வந்துருச்சு இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது மூளை எங்க இருக்குது 10 ஆண்டுகளுக்கோ அல்லது 15 ஆண்டுகளுக்கோ முன்பு அந்த பிள்ளை வளர்க்கப்பட்ட முறையில தான் அது ஆரம்பிச்சிருக்குது
வளர்ப்புல வந்து பண்பாடு பாதை சரியில்லை காட்டி விட்ட பாதை சரியில்லைன்னு சொல்றீங்க
ஆமா
குடும்பத்துல இருந்து உருவாக்கக்கூடிய குழந்தை ஒழுக்கத்திலையும் பண்பு பண்பாடுகள்லையும் மேலான அம்சத்துல இருந்து புறப்படணும்னு சொல்றீங்க அது நமது குடும்பங்கள்ல இருந்து வளர்க்கப்படக்கூடிய பண்புகளை நம்ம தவறிடுறோம்னு
அர்த்தம் பிள்ளைங்களுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை வளர்க்கும் போது வந்து செல்வம் செல்லம் அதாவது பாசம் இன்னொன்று கண்டிப்பு இந்த ரெண்டையுமே வந்து ஒரே நிலையில வச்சிருக்கணும். ஒண்ணு மிதமிஞ்சு போயிருச்சுன்னா அங்க வந்து பிள்ளைகளுக்கு வந்து பிடிபடாம போயிடும்.
அதுதான் முந்தி உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க, குடும்பத்துல சில குழந்தைகளை வந்து அவர் அது தவறு செய்திருச்சுன்னா தகப்பனார் கண்டிப்பார். கண்டிச்சு வளர்க்கும் போது தாயார் அந்த பாசத்தினால என்ன செய்வாங்க, ஏன் பிள்ளைய போட்டு இப்படி அரட்டுறீங்க, ஏன் பிள்ளைய போட்டு இப்படி
தூங்குறீங்க,
அரண்ட போகுது குழந்தை அப்படின்னு அப்படியே வந்து அணைப்பாங்க. அப்ப தகப்பனார் பேசாம இருந்துருவாங்க. அது போனது குழந்தை போனதுக்கு பின்னால சொல்லுவாங்க, என்ன நீ இப்படி செஞ்சிட்ட, பாசம் வந்து மனசுலதான் இருக்கணும், அது தவறு செய்யும் போது நம்ம கண்டிக்கணும். இப்ப தவறு செய்யும் போது சிறு தவற கண்டிக்காம விட்டா பெரிய ஆளா போனா பெரிய தவறு செய்வானே. நீ கொடுக்கக்கூடிய செல்லமே உனக்கு கெடுத்துருமே, செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்துருவே அப்படின்னு கண்டிக்க கூடியதை நம்ம பாத்துருக்கோம்.
ஆமா, அதே சமயத்துல பாசங்கிறது மனசுலதான் இருக்கணும் சொன்னாலும் கூட நம்ம காட்ட வேண்டிய நேரத்துல நம்ம காட்டலாம்,
அவசியம் காட்டும்.
ஆனா தந்தை கண்டிக்கும் போது தாயோ, தாய் கண்டிக்கும் போது தந்தையோ குறுக்கிட்டு அந்த கண்டிப்பா கெடுத்துடக்கூடாது.
அந்த பாசங்கிற வெளியே காட்டக்கூடிய நிலையில எப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஏதாவது பாராட்டக்கூடிய நிலைமையில ஒரு காரியத்தை செய்யுது, ஒரு கல்வியில சிறப்பான ஒரு ரேங்க் எடுத்துட்டு வருது, ஒரு ஒழுக்கத்துல ஒரு உதவி பிறருக்கு உதவி செஞ்சுட்டு வருது அப்படின்னா, நெஞ்சோட வாரி அணைச்சு கட்டி அணைச்சு மடியில வச்சு என் பிள்ளைய பாத்தியா அப்படின்னு கொஞ்சலாம். அந்த நேரத்துல பாசத்தை காட்டலாம், ஊக்கமாமையும் அந்த அது மாதிரி நற்பணிகள், ஒரு பண்பாடு, நல்ல ஒழுக்கமான பாதையில நம்ம செல்லணும் அப்படிங்கறத ஒரு உற்சாகமா அதுக்கு போயிடும். தவறு செஞ்சுட்டு வர்ற நேரத்துல அப்படி பாசத்தை காட்டி அப்படி செய்யறது வாய்ப்பு இருக்காதே.
அந்த பாசம் வந்து பிள்ளைங்களை பாலாக்குற பாசம் நம்ம
பாலாக்கிறோம்தா.
அப்ப இந்த நம்ம இப்ப பாக்குறோம், இப்ப கடந்த காலங்கள்ல ஏதோ ஒரு வகையில மனிதர்கள் தவறி போயிட்டாங்க. எப்படின்னு சொன்னாக்க, தவறான சிந்தனைகள், அதாவது உலகாதைய நினைவுகள், மற்ற நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்றோம், நமக்கு மறுமை என்று ஒரு வாழ்க்கை இருக்குது, அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க தற்காலிகமாக தங்குமிடம் தான் இந்த உலகம், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லப்பட்ட நிலையில நம்ம சிலர் இந்த உலக இன்பத்துல மயங்கி இந்த தற்காலிகமான உலகத்தையே மிகைத்து போக வைத்து நம்ம அந்த கடமைகளை மறந்துட்டோம். என்றாலும் இப்ப உள்ள சமுதாயம், இப்ப உள்ள பெற்றோர்கள் எப்படி இதையெல்லாம் படிப்பனையா கொண்டு வந்து தங்களோட பிள்ளைகளை நல்ல வகையில கொண்டு வரலாம்?
நல்ல ஒரு சிந்தனையான கேள்வியை கேட்டீங்கம்மா. அதாவது அந்தந்த சமயங்கள்ல குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்வியினுடைய திறமை இருக்க, அதை வந்து வாழ்க்கையில வந்து அப்படியே அது நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்புல நம்ம அந்த குழந்தைய பண்பாடா கொண்டு வரணும். இப்ப பள்ளிக்கூடத்துல வந்து படிச்சுட்டு வருது குழந்தை, அது ஏட்டு கல்வியா தான் இருக்கும். நான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு தன்னால பாடிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஒழுக்கமான பாட்டை சொல்லி கொடுத்துருப்பாங்க. கல்வியினுடைய உயர்வை பத்தி, பெற்றோர்களுடைய உயர்வை பத்தி, பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கறத பத்தி ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு கவிதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இத அந்த குழந்தை தன்னறியாமையே உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கோம், ஆனா அதனுடைய கருத்துக்கும் அது பாடுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அது வந்து வாய்ப்பாடா அப்படி பாடிக்கிட்டு இருக்கு. இதே நேரத்துல பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும் அப்படிங்கும் போது, நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு தோழர் வர்றாங்க, ஒரு உறவினர்கள் வர்றாங்க அப்படிங்கும் போது, அன்னைக்கு பாட்டு மட்டும் பாடிக்கிட்டு இருந்த பெரியவர்களை கண்ணியப்படுத்தினு வாங்க உட்காருங்க, எப்ப வந்தீங்கன்னு கேளுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா கேளுங்க அப்படின்னு இந்த படிப்பை வந்து பண்பாடை மாத்தி விடணும், பழக்கப்படுத்தணும். அது வந்து குடும்பங்கள்ல நீங்க பெற்றோர்கள் தான், தாய்மார்கள் தான் அதிகமா செய்யணும்.
அதுலயும் இள வயதுல படிக்கிற எதுவுமே பசுமரத்தாணி போல பதிஞ்சிருவாங்க. அந்த வகையில இளமையிலதான் நம்ம சொல்லி கொடுக்கறது கூட அதுங்களை வந்து கடைசி காலம் வரைக்கும் கொண்டு போகும்.
ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு 60 வயசு கிழவன் முதியவர், 70 வயது முதியவர் கம்பு ஊண்டி எழுந்து நின்று நடக்கிறாரு அப்படின்னா, அது தாய்ப்பாலினுடைய சக்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இடையில சாப்பிட்டதெல்லாம் அவர் வீர விளையாட்டு செய்யறதும் ஆடுறதும் ஓடுறதும் பாடுறதும் இது முடிஞ்சிருது. ஆனா இந்த 70 வயது வரையிலும் ஒரு சக்தி அவரை தள்ளிக்கிட்டு வருது, ஒரு சக்தியோட அவர் இருக்காரு அப்படின்னா தாய்ப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்ப்பாலினுடைய உயர்வை சொல்றதுக்காக அப்படி சொல்லுவாங்க. அதே போல இளமையில நம்ம அந்த பிஞ்சு உள்ளத்துல வந்து ஒழுக்க பாதையை பயன்படுத்தும் பொழுது, அது எவ்வளவு பெரிய முதிய வயதா இருந்தாலும் சரி, ஒரு ஆணோ பெண்ணோ, கிழவியா கிழவனா ஆனாலும் சரி, அந்த பழக்கம் அந்த பண்பாடு மாறாது.
அதே சமயத்துல கொஞ்சம் பிசகிட்டா கூட அது திரும்பி அந்த பழைய நினைவுகள் கொண்டு வந்துரும், சரியான பாதைக்கு கொண்டு போக செய்யற மனிதனா
இல்லையா மாதிரி கூட சார். இப்ப நடக்கிற வன்முறைக்கு காரணம் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றோர்கள் வளர்த்த வளர்ப்பு அக்கா சொல்ற மாதிரி, இப்ப பெற்றோர்கள் வந்து சரியா வளர்க்க இன்னும் 10-15 வருஷத்துக்கு இதே நிலையத்தை திரும்பி
வந்துடும்.
இப்ப வந்து இளைஞர்கள் ஒரு கொடூரமான பாதையில போய்கிட்டு இருக்காங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, முதியோர்களை தாக்குறாங்க, வயது முதியிருந்தவர்கள் சக்தி இழந்தவங்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க, அவங்கள்ட்ட இருந்து பொருள்களை அபகரிச்சு போயிடுறாங்க, அல்லது பொருள் கொடுக்கலன்னா அவங்கள தாக்குறாங்க அப்படின்னா, இன்றைய இளைஞர்களா இருக்கிறவங்க முதல்ல குழந்தைகளா இருந்தாங்க. அவங்களுடைய பழக்கம் பண்பாடு பாச உணர்வு இல்லாம இருந்துச்சு, ஒரு ஒழுக்கம் இல்லாம இருந்துச்சு, கல்வித்துறையில அவங்களுக்கு அந்த கல்வி பயன் கொடுக்கல அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு அவங்க முரடர்களா மூர்க்கர்களா மாறிட்டாங்க, சமுதாயத்துக்கே ஒரு மிரட்டல் கொடுக்கக்கூடியவங்களா ஆயிட்டாங்க. இன்னைக்கு அரசாங்கமே கவலைப்படுது, பத்திரிகை ஆசிரியர்கள் கவலைப்படுறாங்க, அமைச்சர்கள் கவலைப்படுறாங்க, வானொலியில கவலைப்பட்டு சொல்றாங்க, எல்லாருக்கும் உபதேசம் பண்றாங்க, கல்வியினுடைய அறிவை புகட்டுறாங்க, இடையில இடையில ஒழுக்க பாதையில இப்படி இப்படி நடந்துங்க, உங்களுடைய குழந்தைகளை கண்காணிச்சுங்கன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அவங்களுடைய குடும்பத்துக்கு மட்டுமா? இந்த சமுதாய முன்னேற்றத்துக்கு வரணும், இந்த சமுதாயம் உருப்படணும், சமுதாயத்தில இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் சிறு குழந்தைகள் நாளைக்கு வாலிபர்களா இளைஞர்களா வரும்போது இந்த சமுதாயத்துக்கு தூணா இருக்கணும், அவங்க சமுதாயத்தை தாங்கக்கூடிய ஒரு கம்பீரமான முதுகெலும்பா அவங்க இருக்கணும். இந்த சமுதாயத்தை பாழ்படுத்தக்கூடியவங்களா மாறிடக்கூடாது, குற்றமுள்ளவர்களா அவங்க மாறிடக்கூடாது, சமுதாயத்தை நிலைநிறுத்தக்கூடிய தலைவர்களா அவங்க இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் சொல்றாங்க.
ரொம்ப உண்மை. ஏன்னு சொன்னா இப்ப நம்மளே கூட பாக்க போகும்போது நம்மள சுத்தியோ அல்லது நம்மள பக்கத்திலயோ ஒரு ஒரு வகையான ஒரு பழக்கம் உள்ள ஒரு இளைஞரோ அல்லது ஒரு யாரோ ஒரு வாலிபரோ வந்தாக்கா அவங்க கிட்ட ஒரு சில செயல்கள் நமக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். அவங்க நடக்கிற விதமும் சரி, பேசுற விதமும் சரி, அல்லது அவங்க செய்யற சில வகை பாவனைகள் இதெல்லாம் நமக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். உண்மையிலே இது ஒரு மிரட்டலா தானே அமையுது.
ஆமா, நிச்சயமாமா. இந்த கல்வி கற்கக்கூடிய காலத்திலே குழந்தைங்களை வந்து ஒழுக்க பண்பாட்டுல வளர்த்துக்கணும். ஏனண்டா ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேச்சும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி, அது வளர்ச்சி வாயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏட்டுலையும் எழுத்துலையும் கல்வி இல்லை, அது பழக்கத்திலையும் பண்பாட்டுலையும் குடும்ப வளர்ப்புலையும் வாழ்க்கையிலையும் வந்துடணும், அதுதான் உண்மையான கல்வி. இப்ப நம்ம பள்ளிக்கூடம் எல்லாம் திறந்தாச்சு, பிள்ளைங்க அழகா போய் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க ஏட்ட சுமந்துகிட்டு போறாங்க. இந்த ஏடு சுமக்கிறது கூட பெருஞ்சுமையா இருக்கக்கூடாதுங்க, அரசாங்கம் கவலைப்படுது. ஏன் இந்த ஏடு ஏடாவே இருந்துடக்கூடாது, இதனுடைய ஒழுக்கமும் பண்பாடுதான் நமக்கு முக்கியம். அதனால ஸ்கூல்ல லாக்கர்ல வச்சாவது நீங்க போட்டிருங்க, அதனுடைய பண்பாடுகளை வந்து நீங்க எடுத்துக்கங்கிற முறைக்கு வந்திருக்காங்க. அதனால ஏட்டு கல்வியை விட இந்த ஒழுக்க கல்வி தான் நம்மளுக்கு உயர்வை கொடுக்குமா.
ஆமா, உஸ்தாத் சொன்ன இந்த அடிப்படையில தான் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னாக்கா, இப்ப நம்ம அரசாங்கம் வந்து இந்த கல்வி முறையில உண்மையிலே மாணவர்களை நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டிய கல்வி எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறத ஆராய்ஞ்சி தேர்வுக்காக மட்டுமே அமர்ந்து தேர்ச்சி பெற வேண்டுங்கிறதுக்காக மட்டுமே ஒரு குறிக்கோளாக இல்லாம நல்ல மனிதர்களாக
வாழ்க்கையிலையும் தேர்ச்சி பெறணும்.
ஆமா,
வாழ்க்கையிலையும் அஞ்சியே ஆறியே எடுக்கணும்.
அந்த அடிப்படையில கல்வி முறை இந்த நாட்டுல உருவாகணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இப்ப அண்மை காலமாக இதை பத்தி அதிகம் சிந்திச்சு கொண்டு வருது.
ஏட்டு கல்வியில மட்டும் உயர்ந்துட்டு அவர் வாழ்க்கை கல்வியை ஃபெயில் ஆயிட்டாருன்னா யாருக்கு கேவலம்? படிக்க வச்ச பெற்றோர்களுக்கும் கேவலம், கற்பித்து கொடுத்த ஆசிரியர்களுக்கும் கேவலம். ஏதாவது ஒருத்தர் தவறு பண்ணும் போது என்ன சொல்லுவாங்க? உன் தாய் தகப்ப வளர்த்த வளர்ப்பு இதுதானா அப்படின்னு கேட்பாங்க. அல்லது உனக்கு ஸ்கூல்ல படிச்சு கொடுத்த வாத்தியார் இதுதான் படிச்சு கொடுத்தாரா? இப்படிதாங்க ரெண்டு பேருக்கும் அவங்க கெட்ட பேர் எடுத்து கொடுக்கறாங்க.
பெரிய இழப்பாச்சு,
பெரிய இழப்பு, பெரிய மிரட்டல், சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்மளே குன்னி போய் நமது சமுதாயத்தில் உள்ளவங்க இப்படி இருக்காங்களே, தலைவர்களே வேதனைப்படுறாங்க, தலைவர்களே குன்னி போயிடுறாங்க.
அண்மையில விசா சில சம்பவங்கள் படிச்சிருப்பீங்களா பத்திரிகையில? நானும் படிச்சேன்.
சொல்லுங்க.
அதாவது எப்படின்னு சொன்னாக்கா, வீட்டுக்கு வேலைக்கு அமர்த்துறாங்க இல்லையா, அவங்களை குடும்பப்படுத்தப்பட்ட சம்பவங்கள், ஏதோ ஒரு வெறித்தனம் வந்து பயண பஸ்ல கூட வந்து சிலர் தாக்கப்பட்ட சம்பவம் இதெல்லாம் நடந்திருக்குது. இந்த வீட்டுல சிலர் தாக்கப்படுற சம்பவங்கள் இருக்குல்ல, இந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டவங்க, இந்த சம்பவங்களை ஒரு சிலர் வந்து குறிப்பாக பலர் வந்து நல்லா படிச்சு உயிர் பதவியில் இருக்கவங்க இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் செய்யறாங்க, ரொம்ப வருத்தம் அளிக்குது.
செய்யறாங்க அப்படின்னா அவங்க படிச்சவங்கன்னு சொல்றீங்க, அந்த படிச்ச படிப்பு அவங்களுக்கு புண்ணியப்படல, அந்த கல்வியினுடைய அமைப்புல அவங்க ஒழுக்கத்தை தேடிக்கிறல. அதனாலதான் நமது மார்க்கம் வந்து கல்வியின் அடிப்படையில ஒழுக்கமே வேணும், கல்வியும் வேண்டும் ஒழுக்கம் வேணுங்குது. இந்த அடிப்படையில நமது குழந்தைகளை வந்து கல்வி கத்துக்கிற இந்த காலத்திலேயே அவங்களுக்கு ஒழுக்கத்தையும் போதிச்சுக்குங்க. அந்த கல்வியின் அடிப்படையில ஒழுக்கத்தோட வளரக்கூடிய குழந்தை நாளைக்கு வீட்டுக்கும் நாட்டுக்கும் பணியாற்றக்கூடிய நற்பணி உள்ள குழந்தைகளா மாறும் இன்ஷால்லா. அதனுடைய அமைப்புல குழந்தைகளை கவனிச்சுக்குங்க இன்ஷால்லா. போயிட்டு வரேன், மற்ற சிந்தனைகளை பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இனி இஸ்லாமிய குடும்பம்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.
என்னமா தங்கச்சி, சௌக்கியமா இருக்கீங்களா? தம்பி எப்படி இருக்காரு?
அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும் சார். முதுவா பரகத்தா.
நல்ல முறையில ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாரா? பாடங்கள் எல்லாம் படிக்கிறாரா?
படிக்கிறாரு, போறாரு.
போயிட்டு வந்த உடனே எப்படி நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, என்ன படிச்சீங்க, என்ன ஸ்கூல்ல கத்து கொடுத்தாங்க அப்படிங்கறத நீங்களும் ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு பரீட்சை மாதிரி வச்சாதான் அவருக்கு ஒரு அக்கறையா இருக்கும். வீட்டுக்கு போனோம்னு அக்கா கேப்பாங்களே.
ஆமா, இது ரொம்ப கட்டாயமானது. என்ன சொன்னாக்கா, இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகள்ல பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு போறாங்க, சிலர் மட்டம் போடுறாங்க, சிலர் வந்து வீட்டு பாடங்களை செய்வதில்ல.
இன்னொன்னு
இருக்கு, பள்ளிக்கூடங்கள ஒரு நடைமுறையும் இருக்கு. எப்படின்னு சொன்னா, ஆசிரியர் கொடுத்த வேலையை செய்யலன்னா அன்னைக்கே அந்த ஆசிரியர் வந்து ஒரு முத்திரை வச்சிருக்காரு அந்த புத்தகத்தின் அந்த கடைசி அன்றைக்குள்ள பக்கத்துல முத்திரை வச்சு பெற்றோர் கையெடுத்திட வேண்டிய கையொப்பம் இட வேண்டிய இடம். அப்ப அதே என்ன காட்டுது, பெற்றோர் புத்தகங்களை கவனிச்சிங்களா பாத்தீங்களாங்கிறது ஒரு வகையில தெரியுது. அவங்க கவனிக்க சொல்லி நமக்கு சொல்றாங்க ஒரு வகையில. இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பாக்குறது தான் தம்பியை நானும் ரொம்ப கவனிக்கிறது தான்.
பள்ளிக்கூடத்துக்கு போற நேரங்கள்ல பிள்ளைங்களை வந்து ரொம்ப பொறுப்பா கவனிச்சுங்கம்மா. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா குழந்தைகளுமே விருப்பத்தோட கல்வியை கத்துக்கிறாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. கட்டாயத்துக்காக பெற்றோர்களுடைய கட்டாயத்திற்காக பள்ளிக்கு போவாங்க, ஆசிரியர்களுடைய கட்டாயத்துக்காக வகுப்பறையில இருப்பாங்க. ஆனா இந்த கல்வியினுடைய கட்டாயத்துக்காகவும் கல்வி நம்மளுக்கு பின்னால பிரஞ்சிடப்படுங்கிற ஒரு அவசியத்துக்காக அவங்க கல்வியை கற்க போறாங்களா, அதுல கவனம் செலுத்துறாங்களாங்கிறத அவங்க பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்பி வந்ததுக்கு பின்னால நீங்க பண்ற டெஸ்ட்லதான் அதனுடைய விட தெரியும். ஏன்னா இப்ப நேற்று ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க வந்து குழந்தை நல்ல முறையில தினம் ஸ்கூலுக்கு போகுது வருது அப்படின்னு ஒரு பெருமையாவே இருந்துகிட்டு இருந்தார். ஆனா அந்த குழந்தைகிட்ட கல்வியினுடைய தரம் தான் இருக்கு, அதை வேற ஒழுக்கம் இல்ல. ஒரு நண்பருடைய குழந்தையா இருக்கு அப்படின்னு என் மனசுல ரொம்ப வேதனை. அவர் மனப்பூர்வமா வெளியிட்டே சொல்லிட்டேன்,
நல்லா படிக்கிற குழந்தை,
நல்ல படிக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து கல்வியை கிரகிக்கக்கூடிய திறமை இருக்கு, ஆனா கல்வியிலதான் அது கெட்டிக்காரத்தனமா இருக்கு, அதை விட பண்பாட்டுல பழக்க வழக்கத்துல நல்லா இல்லையே. ஏன்னா அது பக்கத்து வீட்டுல போய் பெரியவங்களுக்கு மத்தியில சொல்ல முடியல, ஒரு மரியாதை இல்லாத ஒரு தன்மையில நடந்துகிட்டு வந்துருச்சு.
பழக்கம்
அவங்க வேதனைப்படுறாங்க, என்ன பக்கத்து வீட்டு பிள்ளை வந்து இப்படி செஞ்சிருச்ச, நம்ம என்ன அவங்க விட்டவும் போய் சொல்ல முடியாது, குழந்தையும் கண்டிக்க முடியாது, கண்டிச்சாலும் அதுக்கு மத்தியில பித்தனா வந்துடும், குடும்பத்துக்கு மத்தியில குடும்ப குழப்பம் வந்துடும் அப்படின்னு அவங்கள மன வருத்துறாங்க. இதனால அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை பின்னால எப்படி பாதிக்கப்படும்,
மனசுல என்ன நினைச்சிருப்பாங்க, இப்படியா வளர்த்திருக்காங்க உங்க தாய் தகப்பா, இந்த மாதிரி வளர்க்கறாங்க பிள்ளைங்க,
பெற்றோருக்கு கெட்ட பேர் ஆயிடும். இந்த அடிப்படையில வளரக்கூடிய குழந்தைகள் தான் பின்னால வந்து பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க தேவையில்லைங்கிற அளவுக்கு வந்துடுறாங்க.
ஆமா ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க சார். அதாவது நம்ம பாக்குறோம், நம்மள நம்ம சுற்றியும் பாக்குறோம், நல்லா படிச்சிருப்பாங்க, பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இருப்பாங்க, ஆனா அவங்க நடந்துக்கிற விதமும் ஒருவேளை அவங்க சிலர் முன்னால ஒரு வகையில நடந்துக்குவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களோட சுயரூபத்தை பார்த்தோம்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப மட்டமானதாகவும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்.
குடும்ப வாழ்க்கையில தானே சுயரூபம் வெளிப்படும்.
சில பேர் வந்து மரியாதைங்கிறதே வந்து ஒரு சம்பிரதாயமா தான் நினைக்கிறாங்க, மனசார யாரும் செய்யறது இல்ல,
அலட்சியமாகவும் நினைச்சுக்கிறாங்க.
தம்பி சொல்ற மாதிரி சம்பிரதாயம், அதாவது பொது நிகழ்ச்சிகள்லயும் வெளி மனிதர்கிட்ட பழகும் போதும் அவங்க ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டா அவங்க மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க. எத்தனையோ பேர்களை பாருங்க, பெற்ற தாய அடிச்சிடுறாங்க, மிதிச்சிடுறாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை வதச்சு போடுறாங்க, வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தா அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க, அவங்களுக்கு தேவையான காசு பணம் கூட கொடுக்கறது இல்ல. இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, மனைவி மக்களோட சந்தோஷமா வாழ்றாங்கம்மா, கட்டிட்டு வந்த மனைவிய ராஜாதி மாதிரி வச்சிருக்காங்க, அப்படிதான் வச்சிருக்கணும், அது குறையா சொல்லல. ஆனா அதே நேரத்துல பெற்றெடுத்த தாய் தகப்பன ஒரு பிச்சைக்காரனை போல, ஒரு பிச்சைக்காரிய போல, ஒரு வேலைக்காரங்களை போல அவமதிச்சு நடத்துறாங்க. இந்த அடிப்படையில இவங்களுக்கு மத்தியில உண்டான ஒரு குணம், ரொம்ப கீழே கீழே போய் அந்த வீட்டை விட்டே அந்த பெற்றோர்களை விரட்டி ஒரு விடுதிகள்ல கொண்டு போய், காக்கும் விடுதிகள்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு வந்துடுறாங்க.
அவங்களும் சேர்க்கறதும் இருக்கு, இவங்களா மனம் வந்து போய் சேர்றதும் இருக்கு,
சேர்றதும் இருக்கு. இனி இவன்கிட்ட கிடந்து அடி உதப்பட்டு சரியான ஒரு சாப்பாடு சாப்பிடாத அளவுக்கு இங்க கிடக்கிறதுக்கு நம்ம போய் ஒரு முதியோர்கள் இல்லத்துல போயாவது சேர்ந்து அந்த நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மரியாதை காத்துக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு மனம் வெறுத்துறாங்க. இந்த பெத்த மனம் என்ன பாடுபடும், சீராட்டி பாராட்டி பால் ஊட்டி தாலாட்டி வளர்த்த இந்த குழந்தையினாலேயே மன வேதனைப்படுதுண்டா, எந்த அளவுக்கு கொடுமத்தனமா இந்த குழந்தை மாறி இருக்கு.
இதன் அடிப்படையில தான் ஒரு ஒரு முதுமொழி கூட சொல்லுவாங்க, ஒரு தாயால 10 பிள்ளைகளை வளர்த்துற முடியும் தாய் தகப்பனால, ஆனா ஒரு பிள்ளை வந்து
10
பிள்ளைங்க சேர்ந்து கூட அந்த
தாயை
கவனிக்க முடியாது அப்படின்னு,
தாயை கவனிக்க முடியாது அப்படின்னு, உண்மைதான். அது
அப்ப அதுலயும் இப்ப அண்மை காலங்கள்ல நம்ம பாக்க போகும்போது நம்ம வந்து பத்திரிகைகள்லயோ அல்லது பலர் மூலமாகவோ தெரிந்து கொள்ளக்கூடிய சில சம்பவங்கள் இருக்கலாம், ஆனா தெரியாத எத்தனையோ சம்பவங்கள் எங்கெங்கயோ நடந்து கொண்டுதான் இருக்குது. இது வெளி உலகத்துக்கு தெரிவதில்ல, பத்திரிகைகள்ல வருவதில்ல, சிலர் அதை வந்து இனத்துக்கு பெரிதுபடுத்தணும்னு சொல்லி இந்த பெரியவங்களே கொஞ்சம் அப்படியே அமைதியா அதை விட்டுறது, இப்பெல்லாம் நடக்குது. இவங்க எல்லாம் போய் முதியோர் இல்லத்துல தஞ்சம் புகுந்து வாழ்றாங்க.
பாருங்க, பெத்த பிள்ளைகிட்ட கிடைக்காத ஒரு அபயம் ஒரு முதியோர் இல்லத்துல கிடைக்குது அப்படின்னா, அந்த பிள்ளைய பெற்றுதான் என்ன புண்ணியம், வளர்த்துதான் என்ன புண்ணியம், இப்படி அவங்க நினைக்க மாட்டாங்களா? ஒரு நண்பர் சொன்னாரு, அதாவது ஒரு பெற்றோருக்கு வந்து 10 ஆண் குழந்தைகள், அந்த காலத்துல அப்படி பரகத்தா குழந்தைகளுடைய பாக்கியம் இருந்துச்சுல, அதே போல 10 ஆண் குழந்தைகள் பெற்றாங்க. இவர் கடுமையா உழைச்சாரு, நல்ல சம்பாதிச்சாரு, 10 குழந்தைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு, தொழில் அமைச்சு கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சாரு. 10 மகன்களுக்கும் நல்ல குடும்பங்கள்ல பெண்ணெடுத்து மருமகளா கொண்டு வந்தாரு.
கடுமையா உழைச்சிருக்காரு,
கடுமையான உழைப்புமா, கடுமையான உழைப்பு, கடுமையான சிக்கனம், கடுமையான சேமிப்பு, எல்லாம் குழந்தைகளுக்கு அது வாரிசு சொத்தா வந்துருச்சு. ஆனா இவருடைய கடைசி அந்திம காலத்துல மகன்களும் கவனிக்கல, மருமகமார்களும் கவனிக்கல, ஒரு அப்படியே ஒரு ஃபக்கீரா, ஒரு ஏழைய பிச்சைக்காரர் வீட்டை விட்டே வெளியாகி மன வெறுத்து நொந்து காணாமே போயிட்டார். இப்ப நம்ம பாக்குறோம், ரோட்ல தெருவுல ஒரு 80 வயது முதியவர் மாண்டு கிடந்தார், பத்திரிகையில போட்டிருக்காங்க. அல்லது ஆஸ்பத்திரியில சிகிச்சைக்காக வந்தவர் மரணித்து விட்டார், பாருங்க போட்டோவை போடுறாங்க. விவரம் தெரிஞ்சவங்க வாங்க, இந்த முகவரியில இருந்து வந்தாங்க, இந்த முகவரிக்காரவங்க கொண்டாந்து சேர்த்தாங்க, இவர் மரணம் அடைஞ்சிட்டாரு, இவரை காப்பாத்த முடியல, யாருக்கு தெரியும், இவரை தெரியுமா, இப்படி எல்லாம் போடுறாங்கடா. அவர் குழந்தையே பெற்றிருக்க மாட்டாரா? அவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்காதா, பெண் குழந்தை இருக்காதா? அவருடைய பிணத்தை, அவருடைய ஜனாதாவை எடுத்துட்டு போற அளவுக்கு கூட ஒரு உறவு முறை இல்லையா?
அதாவது உஸ்தாத் இந்த விஷயத்த பேசும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது சார்.
சொல்லுங்க.
நான் கூட கொஞ்ச நாள் அந்த விஷயத்த மறந்துட்டேன், இப்ப திருப்பி ஞாபகம் வந்துருச்சு. எப்படின்னு சொன்னா, திடீர்னு ஒரு டாக்ஸி வந்து ஒரு நாள் என் வீட்டு வாசல்ல நின்றது, நம்ம வீட்டு வாசல்ல.
சரி.
அப்ப அந்த டாக்ஸில இருந்து ஒரு முதியவரை வந்து அந்த டாக்ஸிக்காரர் இறக்கி விட்டாரு. ஏன்னா அந்த டாக்ஸிக்காருக்கு விலங்கல, அவரு யாரு என்ன எவருங்கிறது.
சரி.
அவர் வந்து நம்ம வீட்டை தான் காட்டுறாரு, இதுதான் இருந்த வீடு, இதுதான் என் வீடு, இங்கதான் என் மகன் இருக்கான், இங்கதான் என் சொல்லி அந்த ரொம்ப முதியவர், அவரு நல்லாத முதியவர். அப்ப நான் சொல்றேன், எனக்கு இவரை தெரியலையே, எனக்கு முன்பின் நான் இவரை பார்த்தது இல்லையே அப்படின்னு. அந்த டாக்ஸி அதுக்கு மேல நிக்க மாட்டாரு இல்லையா,
மீட்டர்
ஓடும், அவர் அடுத்து பாசஞ்சர் ஏத்த போகணும், பயணியை ஏத்த போகணும் இல்லையா. அப்ப இப்படியே ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்க சமயத்துல நான் சொன்னேன், நீ யாரையோ வந்து இப்படி இறக்கி விடுறிய, எனக்கு யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், ரொம்ப தள்ளாத முதியவரா இருக்குன்னு சொல்லிட்டு பாவப்பட்டு இறக்கப்பட்டு நான் வீட்டை திறந்து உள்ள அவரை கூப்பிடவும் எனக்கும் ஒரு அச்சம், வீட்டுல யாரும் இல்ல நம்ம வீட்டுல.
சரி.
அப்ப என்ன செய்தேன்னு சொன்னாக்க, ஒரு நாக்காளியை எடுத்து வேலைக்கு அங்க வெளியே கொடுத்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருங்க முதியவரே, உங்களுக்கு குடிக்க தண்ணி எதுவும் வேணுமான்னு கேட்டு அவருக்கு எல்லாம் கேட்டு
செஞ்சுட்டேன்.
அதாவது அதுக்கும் மேல அவர்கிட்ட அங்க பக்கத்துல நின்று அவர்கிட்ட நான் பேச்சு கொடுத்து ஒரு ஆதரவா பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட கேட்கணும் இல்லையா, அவர் எங்க இருந்தவர், எங்க இருந்தவர்,
உங்களுக்கு அறியாத முகமா இருக்கு,
அறியாத முகமா இருக்குது. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எங்க இருந்தீங்க, எத்தனா நம்பர்
வீடு
இருந்தீங்க, எந்த ரோடு, இதுதான் ரோடா அப்படின்னு கேட்க போகும்போது அவர் சொல்ற, எனக்கு இந்த ரோடு மாதிரி தான் தெரியுது, இந்த நம்பர் மாதிரி தான் தெரியுது, ஆனா இந்த நம்பர் இல்லையே, ஒரு நம்பர் வித்தியாசப்படுது அவர் சொல்ற நம்பர்ல. அப்ப கடைசியில நான் என்ன செஞ்சேன், சரி கொஞ்ச நேரம் இருங்க, நான் வந்து அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறேன், உங்களை தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நானும் புதிய ஆள் அந்த இடத்துல. அப்ப நான் இங்கிட்டு உள்ளவங்ககிட்ட கேக்குறேன், இந்த பக்கத்துல ரெண்டு பக்கத்துலயும் கேக்குறேன். அப்ப ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க, நாங்களும் இவரை பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த தொகுதிக்கு கொஞ்ச நேரத்துல கணவர் வந்த உடனே சொன்னேன், இந்த மாதிரி பாருங்க, இப்படி வந்து விட்டுருக்காங்க, நீங்க பாத்துருக்கீங்களா இவரை இந்த வட்டாரத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கேட்ட உடனே அவருக்கு சில இடங்களை சொல்றாரு, என் வீட்டுக்கு பக்கத்துல இப்படி ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு தேடி அவரை வாகனத்துல ஏத்தி கொண்டு போய் விட்டோமா, அந்த வீட்டுக்காரவங்க வந்து உண்மையிலேயே வந்து அவரை எங்களுக்கு தெரியாது, இவர் யாருன்னு புரியாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு கடைசியில அவங்க வீட்டை சேர்ந்தவங்களே கடைசியில ஒருத்தவங்க வந்து
கூப்பிட்டுட்டாங்க.
அவரை கூப்பிட்டாங்க, சரி நம்ம நாங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோம், வந்துட்டோம். திரும்பி கொஞ்ச நேரம் சென்று பாக்குறோம், அவரு மீண்டும் ஒரு அனாத போல ஒரு பஸ் ஸ்டாப்ல அப்படியே உட்கார்ந்து சாஞ்சி கிடக்குறாரு. ஆமா. அப்புறம் நான் கணவர் வந்து வீட்டுல எங்கிட்ட சொன்ன உடனே நான் அதை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டு, சரி வாங்க அவரை போய் மறுபடியும் நம்ம பார்த்து அவருக்கு செய்ய வேண்டியதை செய்வோம்னு சொல்லி போய் பார்த்தோம், அவர் இல்ல, பஸ் ஏறி எங்கேயோ போயிட்டாரு போல இருக்கு. அப்ப இப்படி எல்லாம் நடக்கும் போது,
அப்ப உண்மையிலேயே அந்த வீட்டுக்காரவங்க அவங்க சொந்தக்காரவங்க தான்.
ஆமா.
அவரை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்ல.
ஆமா.
அத அறிஞ்சு அவர் வீட்டு அந்த வீட்டை விட்டு வெளியாயிட்டார்.
ஆமா. ஏன்னா நம்ம அதுக்கு பிறகு அந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சதுல, ஆமாங்க இந்த வீட்டுல தாங்க அவர் இருந்தாரு, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வீட்டெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு இவரை விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வருத்தமா போச்சு, இப்படி நடந்திருக்கு, இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்படி பெற்ற தாய் தந்தையர்களை கூட இப்படி பிச்சைக்காரர்கள் மாதிரி வீட்டு விட்டு வெளியாக்கிறாங்களே, இவங்க இந்த மனைவி மக்களோட வாழக்கூடிய இன்பம் உண்மையான இன்பமா?
அதுதான்
யோசிச்சு பாக்கற. ஒரு தடவை ஒரு ஹதீஸ் எனக்கு ஒரு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் மத்தியில அவங்க அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு மூதாட்டி வயது முதிர்ந்த ஒரு அம்மா வர்றாங்க. வந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல போத்தி இருந்த அங்கி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து விரிச்சு இதுல உட்காருங்கம்மா அப்படின்னாங்க. அதுல உட்கார சொல்றாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க, அன்பா பாசமா பரிவா பேசிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா வெளியாயிட்டாங்க. அப்ப கேட்டாங்க, நாயகம் வந்துட்டு போறது யாரு தெரியுமா அப்படின்னாங்க. யார சொல்லலாம் சொல்லுங்களேன் அப்படின்னு, இவங்க எனக்கு பால் ஊட்டி வளர்த்த செவிலி தாய், பால் ஊட்டி வளர்த்த தாய், பெற்றதாய் இல்ல செவிலி தாய். ஆச்சரியப்பட்டாங்க சகாபாக்கள். ஒரு பால் ஊட்டி வளர்த்த அப்பம்னா கூலிக்கு பால் கொடுக்கறதான் தாய்மார்கள். இப்படி பால் ஊட்டி வளர்த்த செவிலி தாய்க்கு மேல போத்திருந்த அந்த மேலங்கிய தரையில விரிச்சு அதுக்கு மேல ஏறி உட்கார சொன்னாங்களே, இவ்வளவு கண்ணியம் கொடுத்திருக்காங்களே, பெத்த தாய்க்கு எப்படி கண்ணியம் கொடுத்திருப்பாங்க, பெத்த தாய்க்கு நம்ம எப்படி கண்ணியம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை அந்த இடத்துல சகாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி சரித்திரங்களைனா நம்ம பார்க்கும்போது மனசுக்கே புல்லரிக்கும் தான். இப்ப இப்ப நடக்கக்கூடியவங்களை பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க, பதவி வேலை வாங்கி கொடுக்கறாங்க, சம்பாதிக்க வைக்கிறாங்க. இவங்க சம்பாத்தியத்தை கண்ட உடனே, புது வாழ்க்கையை கண்ட உடனே, மனைவி மக்களை கண்ட உடனே பெற்ற தாயை ஒதுக்கிடுறாங்க.
கடந்த காலத்தையும் மறந்துடுறாங்க, இனி வரப்போற காலத்துல தங்களுக்கு என்ன ஏற்பட போதோங்கிறதையும் மறந்துடுறாங்க.
இவங்களும் ஒரு முதியாரா வரப்போறாங்க, இவங்களும் ஒரு பெற்றோரா ஆக போறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆகுங்கிறத கண நேரம் நீங்க சொல்ற மாதிரி யோசிச்சு பாக்கணும். இறைவன் நினைச்சா
அதை விட
அவங்கள விட கேவலம் ஆக்கிட மாட்டானா? இதையெல்லாம் நினைச்சு பாக்கணும். சமுதாயத்துக்கு மத்தியில நம்ம பெருமைப்பட வாழ்ந்துடலாம். அந்த தாயினுடைய உள்ளத்துல நம்ம எப்படி பெருமைப்பட வாழ்றோமோ, அந்த முதியவர்களுடைய மனசுல நம்ம எப்படி நிறைஞ்சிருக்கோமோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை நிறைஞ்சிருக்கும், வாழ்க்கையினுடைய வெற்றியும் நிறைஞ்சிருக்கும்.
அது இத போல உள்ளவங்களுக்கு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக சோதனைகள் கிடைக்கத்தான் செய்யும். பிற்காலத்துல
இறைவன் தாமா காப்பாத்தணும், அல்லாதான் எல்லா மக்களையும் காப்பாற்றி இந்த பெற்றோர்களுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய சமுதாயமாக, பெற்றோர்களுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய குடும்பத்தினர்களாக நம்மளை உருவாக்கி வைக்கணும்.
பெற்றோர்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும்.
எப்படி
தங்க பிள்ளைகளை வந்து சின்ன விஷயத்தை வளர்க்கும் பொழுதே வந்து பாசநேசத்தை வந்து அதிகம் ஊட்டி பெரியவர்களை முதியவர்களை மதிக்கணும், வயசுக்கு மூத்தவர்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாதான் பிற்காலத்துல அதனோட பலன் தெரியும். சின்ன வயசுல செல்லத்தை ஒரே ஏரியா கொடுத்துட்டு அந்த ஒரு போதனை இல்லாத செல்லம், அது எனது விழலு கிடைத்த நீர் மாதிரி
போயிருது.
போதனை இல்லாத செல்லத்தை மட்டும் கொடுத்து அந்த பிள்ளைங்களால
உங்களை மாதிரி சிறு வயசுலயே இந்த சிந்தனைய மனசுல போட்டு மூளையில வச்சு செயல்படக்கூடிய குழந்தை எப்பவுமே தவற மாட்டாங்க. ஒருபடியான முறையில நீங்களும் வருவீங்க, பெற்றோர்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய அமைப்புல வருவீங்க. உங்களை மாதிரி குழந்தைகளை பாக்குற பெற்றோர்கள் ரொம்ப மனசு சந்தோஷப்படுவாங்க.
அதுல இன்னொரு ஆய்வுகளின் வழி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எப்படின்னு சொன்னா ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்குது, இந்த மாதிரி பெரியவர்கள் உள்ள வீடுகள்லதான் பெரியவர்களை அனுசரிச்சு வளர்ற சின்ன குழந்தைகள், அதாவது பேரப்பிள்ளைகளும் மூத்தவர்களும் வளர்ற வீட்டுகள்லதான் அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா வளருதுன்னு எல்லாம் சொல்லப்படுது. அப்ப இந்த மாதிரி பெரியவர்களை அவங்க புறக்கணிக்கும் போது அந்த வளரும் சமுதாயம் சரியான சமுதாயமா வர முடியாம போகுது,
ஒரு தடைக்கல்லாவே போயிருது.
ஆமா, இறைவனுடைய அன்பை பெற்ற அடுத்த வினாடியே நமது வாழ்க்கையில வந்து பெற்றோர்களுடைய அன்பையும் அவர்களுடைய ஆசையும் பெறணும். அப்பதான் வாழ்க்கை உருப்படியா இருக்கும், நம்மளும் மெப்பான முறையில வாழக்கூடிய முறையில வாழ்க்கை அமையும். இந்த அளவுக்கு இன்ஷால்லா நம்மளுடைய வாழ்க்கை அமையறதுக்கு இளைஞர்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகளை நீங்க சொல்லுங்க, தோழிமார்கள் வீட்டுல போனா சொல்லுங்க. இந்த அமைப்புல வாழ்றதுக்கு அல்லாஹு தஆலா நமக்கு கிருபை செய்யணும். மாதிரி சிந்தனைகளை இன்ஷால்லா பேசுவோம். போயிட்டு வர மணி 9:30 ஆக போகுது. இஷா தொழுகணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.